சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 98 அத்தியாயம் விதியின் வழி. ராணி என்று அவன் அழைத்த போது சொல்லில் துணித்த கடுமையும் வெளிக்கு கடுமையாயிருந்ததே ஒழிய அந்த கடுமையை உணர்ச்சிகளோடு இழைக்கும் சக்தியை புத்தி அறவே இழந்தது. தலையை குடிந்து ராணி உட்கார்ந்திருந்ததால் பெரும் தங்கக் கட்டியில் இழையிழையாக வேலை செய்யப்பட்டது போல தெரிந்த அவள் பொன்னிற கொண்டை அவன் கண்களுக்கு எதிரே எழுந்து அவன் சிந்தத்தை குழப்பிக் கொண்டிருந்தது. அந்த கொண்டைக்கு கீழே இருந்த கழுத்து பிரதேசம் மிக வெண்மையாக இருந்தது மட்டுமல்லாமல் உள்ளே ஓடிய நரம்புகளின் காரணமாக இரண்டொரு இடங்களில் பச்சையும் தட்டி கிடந்ததால் தவிர அங்கு சில மயிரிழைகளும் தங்க கம்பிகள் என்று வளைந்து கிடந்ததாலும் வெள்ளை கல்லில் மரகதமும் தங்கமும் இழைக்கப்பட்டிருப்பது போன்ற பிரம்மையை தந்ததன் விளைவாக படைத்தலைவன் கண்கள் கொண்டையை விட்டு பின்புற கழுத்தில் நீண்ட நேரம் பதிந்து நின்றன. படைத்தலைவன் அவள் தோல் மீது தன் கையை மெல்ல வைத்து மீண்டும் ஒருமுறை ராணி என்று அழைத்தான். இம்முறை அவன் குரலில் கடுமையில்லை, குழைவு நிரம்பி இருந்தது. காதல் மயக்கம் கரைபுரண்டு ஓடியது. அந்த மாயதேவிக்கு எதிரில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்பதை உள்ள முணர்த்தினாலும் உணர்ச்சிகள் இடம் கூடாததால் அவள் தோளில் கையை சற்று பழமாகவே அழுத்தினான் படைத்தலைவன். அவன் குழந்தையைப் போல் தத்தளித்து தன் எதிரே நிற்பதை பரிபூரணமாக புரிந்து கொண்ட ராணி அவனை அதிகம் சோதிப்பது சரியல்ல என்று தீர்மானித்து, இப்படி உட்காருங்களேன் என்று மெல்லிய குரலில் சொல்லியதன்றி சிறிது நகர்ந்து மஞ்சத்தில் தன் பக்கத்தில் உட்கார இடமளித்தாள். மிகவும் தீனமான உணர்ச்சிகளால் மெல்ல குழைந்த ஏதோ மேலை நாட்டு நரம்பு வாத்தியம் இழைக்கப்பட்டது போன்ற மெல்லிய அவள் குரல் ஒலியை கேட்ட படைத்தலைவன் அவள் உத்தரவை மீற சக்தி இல்லாதவன் போல பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவளது இடது கரத்தை எடுத்து தன் இரு கைகளிலும் ஆதரவாக பிடித்துக் கொண்ட இளம் சொழியனோ கரத்தை அவன் கரங்களில் இருந்து சிறை மீட்க இஷ்டப்படாத ராணியோ நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. உணர்ச்சிகளே பேசிக் கொண்டன. விடிய முக்கால் ஜாமமே இருந்தது. அந்த முக்கால் ஜாம பொழுதும் கனவேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓட்டத்தை காதலில் கட்டுண்டிருந்த அந்த இருவரும் அறியவில்லை. காதலுக்கு கண்தான் இல்லை, உணர்ச்சிகளுமாயில்லை. இருந்தால் பொழுது ஓடுவதை அவை ஏன் உணர்த்தவில்லை? இதுவரை யாருக்கும் புரியாத விந்தை இது, விடை கிடைக்காத வேடிக்கை. இயற்கையின் மடியில் மோதிய காதல் அலைகளின் வீச்சில் புரண்டு கொண்டிருந்த அந்த இரு மனங்களில் ராணியின் மனமே சற்று உறுதியுடன் இருந்ததால் அவள் பொழுது போவதை மெல்ல மெல்ல உணர முற்பட்டாள். கீழே இருந்த வீரர்கள் அவசர அவசரமாக நடமாட முற்பட்டதால் ஏற்பட்ட காலடிகளின் சத்தம் அவள் காதில் விழுந்தது. அதிக நேரம் தாமதித்தால் படைத்தலைவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அவள் அறிந்திருந்தாளாகையால் அவளே மௌனத்தை கலைத்து படைத்தலைவரே என்று அழைத்தாள். படைத்தலைவன் பதில் அந்த ஒரு ஹூங்காரத்தின் மூலம் வந்தது. நீங்கள் சற்று முன் என்னை அழைத்தீர்களா என்றாள் ராணி. ஆம், இம்முறை படைத்தலைவன் ஹூங்காரம் வார்த்தையாக மலர்ந்தது. அவன் உணர்ச்சிகள் மெல்ல நிதானம் அடைவதை ராணி உணர்ந்தாள். எதற்கு அழைத்தீர்கள் என்ற கேள்வியையும் வீசினாள். உன்னிடம் பேச வேண்டியிருக்கிறது என்றான் படைத்தலைவன் ஏதோ புது ரகசியத்தை சொல்பவன் போல. பேசுவதற்கு தவிர வேறெதற்கு அழைப்பார்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட ராணி என்ன பேச வேண்டியிருந்தது என்று கேட்டாள். பேச வேண்டியிருந்தது என்பதை விட கேட்க வேண்டியிருந்தது என்று சொன்னால் பொருந்தும் ராணி என்றான் படைத்தலைவன் திட்டமாக. இம்முறை சுய உணர்ச்சிகளை நன்றாக அடைந்துவிட்ட காரணத்தால் என்ன கேட்க வேண்டியிருந்தது என்று ராணி கேட்டாள். தன் தலையை நிமிர்த்தி படைத்தலைவன் மீது தன் நீலமணி கண்களை நாட்டி ஒரு உதவி கேட்க வேண்டியிருந்தது.
கேளுங்கள்.
செய்வாயா?
யாருக்கு உதவி?
அதுதான் முன்பே சொன்னேனே, என் நாட்டுக்குத்தான்.
அது நடவாது.
ஏன்?
உங்கள் நாட்டை பற்றி எனக்கு அக்கறை இல்லை.
அப்படியானால் உதவ மாட்டாயா?
உதவுவேன், உதவி உங்களுக்கு என்றால்.
நான் வேறு, நாடு வேறா?
ஏன் சம்பந்தப்பட்ட வரையில் அப்படித்தான்.
ஏன் அப்படி சொல்கிறாய் ராணி?
வேறெப்படி சொல்வது? உங்களை நான் மணக்க முடியும், நாட்டை மணக்க முடியுமா?
இந்த கடைசி கேள்வி இளம்சழியன் உடலை ஒரு உலுக்கு உலுக்கியது. மனமா ராணி என்று கேட்டான் சங்கடம் மிகுந்த குரலில். இளம்சொழியின் கரங்களில் சிறையிருந்த ராணியின் பூங்கரம் மெல்ல சுழன்றது.
ஆம் படைத்தலைவரே என்று குரல் திட்டமாக வெளிவந்தது.
என்ன, அத்தனை நிச்சயமாக சொல்கின்றாய் என்று கேட்டான் இளம்சொழியன்.
நான் சொல்லவில்லை படைத்தலைவரே, விதி சொல்கிறது. விதி சொல்வதை யவனகுருமார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். நானும் முதன் முதலாய் உங்களை இங்கு சந்தித்த போது சொல்லவில்லையா விதி நம் இருவரையும் பிணைத்திருக்கிறது என்று? விதியை அப்பொழுது நீங்கள் நம்பவில்லை, எழுதம் செய்தீர்கள். ஆனால் நிகழ்ச்சிகளை எண்ணி பாருங்கள். நான் புகாரின் கடற்கரையில் உங்கள் காலில் தட்டுப்பட்டு நாளாய் எத்தனை பேர் நம்மை பிரிக்க பார்த்தார்கள். முடிந்ததா? உங்களை யவன மரக்களத்தில் ஏற்றி அழித்துவிட டைபீரியஸ் முயன்றே முடியவில்லையே. மீண்டும் மீண்டும் நாம் ஒன்றாய் தள்ளப்படுகிறோம். நீங்கள் பிரிந்த பின் முதலில் சந்திப்பது பூவழகையே அல்ல, என்னைத்தான். பூவழகி எந்த சந்தர்ப்பத்திலும் விதியின் கரங்களால் பிரிக்கப்பட்டாள் என்பது ஞாபகம் இருக்கட்டும். முதலில் உங்கள் மீதுள்ள பொறாமைகளால் உங்களை விளக்கினாள். மனமுடைந்த நீங்கள் கடற்கரையில் நடந்து வந்தீர்கள். நான் தான் மோதினேன் உங்கள் காலில், தவழ்ந்தேன் உங்கள் கைகளில். பிறகு கருவூர் வஞ்சிக்கு ஒன்றாக சென்றோம், உறையூருக்கு ஒன்றாக பயணம் செய்தோம். அடுத்தபடி காவிரியின் விஷத்துளிகளால் பிரிக்கப்பட்டோம். நீங்கள் மீண்டதும் மறுபடியும் இதோ சந்திக்கின்றோம். விதி மீண்டும் மீண்டும் நம்மை மோதவிடுகிறது படைத்தலைவரே. இது எத்தனை தெளிவாக இருக்கிறது! யமனுக்குருமார்கள் சோதிடம் ஒரு காலம் பொய்க்காது. இந்த புகாரில் நான் முடிசூடத்தான் போகின்றேன், நீங்கள் அதற்கு உதவத்தான் போகின்றீர்கள். உங்களுக்கு நான் மாலை சுற்றுவது திண்ணம். இந்த மூன்றும் விதி வகுத்துள்ள திட்டங்கள், விண்மீன்கள் விளைத்துள்ள முறைகள். அவற்றை கணக்கிட்டு யமனக்குருமார்கள் சொன்ன தீர்ப்பு டைபீரியஸின் குருட்டு திட்டங்களால் சற்று மங்க இருக்கிறது. ஆனால் இறுதியில் நான் சொல்லியவை நடக்கும். நான் எண்ணியது இதுவரை பொய்த்ததில்லை படைத்தலைவரே, இனியும் பொய்க்காது. ஆகவே விதி வழியில் சாயுங்கள். அதுதான் விவேகம், அதுதான் நடக்கக்கூடியது, அதுதான் உங்கள் நாட்டுக்கும் நன்மை பயக்கும் என்றாள் ராணி. படைத்தலைவன் பதிலீதும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தான். முதலில் தன் மீது கண்களை நாட்டிய ராணியின் பேச்சு முதிர முதிர கண்களை எதிரே இருந்த அரை தாழ்வாரத்தை நோக்கி ஓட்டியதையும், அவள் பேச்சும் கனவில் பேசப்படுவதைப் போல் இருந்ததையும் அறிந்ததால் சிறிது மௌனமே சாதித்த படைத்தலைவன், மனத்தில் மனம் நாடவில்லை ராணி. போர் முண்டால் நாட்டில் குவியக்கூடிய பிணக்கூட்டத்தை எண்ணி துடிக்கிறது. துடிக்கும் மனத்துக்கு காதலிடம் பிடிப்பியது என்றான். போரில் சோழர் வெற்றி கொண்டால் மனம் கழிவறி கொள்ளும் அல்லவா என்று ராணி கேட்டாள். ஆம், கொல்லும். அந்த கழிவறியில் காதல் வெறிக்கும் இடம் இருக்கும் படைத்தலைவரே. அந்த சமயத்தில் மனத்துக்கும் மனம் இடம் தரும். அப்பொழுதாவது என்னை மணக்க ஒப்புவீர்களா? கூறுங்கள், சோழ நாட்டு வெற்றியை நான் சம்பாதித்துக் கொடுக்கின்றேன்.
அது நீ கூறும் விதியின் திட்டங்களுக்கு முரண்படாது அல்லவா?
இல்லை.
ஏனில்லை? நீ புகாருக்கு ராணியானால்?
ஆனால் என்ன, ஒரு வல்லரசின் கீழ் பல சிற்றரசுகள் இருப்பது வரலாறு காணாத விந்தையா?
ராணியின் போக்கு நன்றாக புரிந்தது படைத்தலைவனுக்கு. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தார். ராணியை மணக்க மறுத்தால் அவள் உதவி கிடைக்காது. உதவி கிடைக்காவிட்டால் இருங்கவளை முறியடிக்க வகுத்துள்ள திட்டம் வெற்றியடையாது. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்வது என்று எண்ணி கலங்கிய படைத்தலைவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் முடிவை கேட்டு ராணி திடுக்கிட்டாள். அவள் கூட எதிர்பார்க்காத முடிவு அது. அந்த முடிவு வீசிய பெருவெடியால் அவள் உள்ளத்தை அதுவரை கட்டியிருந்த காதல் கயிறுகள் கூட பட்டென்று அறுந்தன. மஞ்சத்திலிருந்து துள்ளி எழுந்து திகைப்பை அள்ளிச் சொறிந்த கண்களை இளம் சழியன் மீது நாட்டினாள் யவன ராணி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.